அனைவரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் இரண்டாம் பகுதி. தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
தமிழர் பண்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக திகழும் மங்கள இசை மற்றும் அத்துடன் தொடர்புடைய நாகஸ்வரம் மற்றும் தவில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. தொடர்ச்சியாக வந்த மன்னர் ஆட்சிகளில் பல கலைகள் தழை தோங்கின. மங்கள இசையும் அதற்கு விதிவிலக்கல்ல. மங்கள இசை கருவிகள் மற்றும் அதன் இசை குறித்து ஏராளமான குறிப்புகள் தமிழகத்தின் இலக்கியம், சிற்பம், ஓவியம் என பல வழிகளில் காணப்படுகின்றன. சங்க இலக்கியத்தில் மங்கள இசை கருவிகளுக்கான சான்றுகள் பல உள்ளன என்கிறார் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பல ஆண்டுகளாக ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ள குடவாயில் பாலசுப்பிரமணியம்.
குழற்கருவியான நாதஸ்வரம், தோற்கருவியான தவில், கஞ்சக்கருவியான கைத்தாளம், இது மூன்றும் இணைந்ததுதான் மங்கள இசையினுடைய அமைப்பாக இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்குது. வங்கியம், பெருவங்கியம் என்று சங்க நூல்கள்ல குறிப்பிடப்படுகிற அந்த இசைக்கருவிதான் நாதஸ்வரம் என்று அறிஞர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பிற்காலத்துல முகவீனை என்று சோழர்கள் காலத்துல ஒரு இசைக்கருவி பயன்பாட்டுல இருந்திருக்கு. அது நாதஸ்வரத்தினுடைய ஒரு வடிவம் என்று கருதுகிற நிலையும் இருக்கிறது. கல்வெட்டுகள்ல பொறுத்தவரை நாதஸ்வரத்தை பற்றிய குறிப்பு, முதல் குறிப்பு கிபி 15ஆம் நூற்றாண்டுல திருப்பதி திருமலை மற்றும் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கல்வெட்டுகள்ல நாகசுரம் என்ற பெயர்ல தான் குறிப்பிடுறாங்க. திருக்கோடிக்கா என்று ஒரு ஊர் இருக்கு கும்பகோணத்திற்கு பக்கத்துல. அந்த ஊர்ல திருக்கோடிக்கா சிவாலயத்து கோபுரத்துல நிறைய சிற்ப காட்சிகள் இருக்கு. அதுல ஒரு சிற்ப காட்சியில ஒருவர் நாதஸ்வரத்தை இசைக்க, ஒருவர் தவில் வாத்தியத்தை இசைக்கின்றார்.
இந்த கருவிகளின் தோற்றம் மற்றும் வடிவங்கள் குறித்தும் மங்கள இசை கருவியான நாகஸ்வரத்திற்கு அப்படி பெயர் வர என்ன காரணம் என்றும் விளக்குகிறார் இசை அறிஞரும் ஆய்வாளருமான B.M. சுந்தரம்.
நாகஸ்வரம் எப்ப தோன்றியதோ அதற்கு சிஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்டா தவில் பக்கவாத்தியம் வந்தது. நாகஸ்வரம் ஒண்ணுக்கு மட்டுமே பக்கவாத்தியமாக தோன்றியதுதான் தவில்ங்கிற வாத்தியம். நாகஸ்வரம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகஸ்வரம் என்றால் ஒரு நாக பாம்பு எப்படி அது படம் எடுத்தால் அந்த படம் எடுக்கிற தலை ரொம்ப பெரிதாகவும் வால் பகுதி சின்னதாகவும் இருக்குமோ அது மறைந்த இருக்கும் என்ற காரணத்தினால இதை சொல்றான்னு ஒரு அபிப்பிராயம். வழக்கத்துல நாதஸ்வரம் என்று சொல்வார்கள். ஆனா நாதம்ங்கிறது சட்டிலா உள்ளது, சூக்ஷ்மமா உள்ளது, அதனுடைய சாலிட் ஃபார்ம் தான் ஸ்வரம். சோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் நாதம் அண்ட் ஸ்வரம். அதனால அந்த வார்த்தை ஏற்பக்கூடியது அல்ல. நாகஸ்வரம் என்பதுதான் பழைய பெயர். நாக சின்னம் அது கூலப்ப நாயக்கன் காதல் மாம்பழ கவிச்சிங்க நாவலருடைய ஒர்க்ல அந்த மாதிரி நாக சின்னம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வழக்கில் மருவி நாகசுர வித்வான்கள் மத்தியில நாயனம் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனால் அது தவறு. சின்னம் என்று சொன்னால் குழற்கருவி. இந்த நாகசுரம் என்கிற வாத்தியம் ரொம்ப பழமையானது என்பதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனுடைய பெயர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல மாறி மாறி வேணா வந்திருக்கலாமே தவிர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது இருந்திருக்குங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
மங்கள இசை வாத்தியங்களை ஒத்த இசைக்கருவிகள் இந்தியாவில் மட்டுமல்ல வேறு பல நாடுகளிலும் இருந்துள்ளன என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன என்றும் கூறுகிறார் B.M. சுந்தரம்.
சைனா அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தா கூட நாயின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நாய் என்று சொன்னால் அது குழற்கருவி என்று பெயர் பொதுவா. அதுல இருந்து வந்ததுதான் சேனாய், சொர்ணாய் என்று பல பெயர்கள் உண்டு. அதை போல வரும்போது இந்த நாய் என்பது ஒரு இனம், ஒரு வகைப்பட்ட குழற்கருவி. இந்த காரணத்தினால் அது நாயனம் என்று ஆயிருக்கலாமோ என்பதும் அறிஞர்களுடைய ஒரு எண்ணம். எவ்வாறு இருந்தாலும் இந்த நாகஸ்வரமும் அதற்கு துணையாக அமைந்த தவில் என்கின்ற வாத்தியமும் தவிலை பொறுத்து கூட நமக்கு பார்க்கும்போது கும்பகர்ணசிய போதார்த்தம் ராவணேன விநிர்மிதம்ங்கிறான். கும்பகர்ணனை எழுப்புவதற்காக ராவணனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கருவி என்று நமக்கு சில ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த தவிர்கிறதும் ரொம்ப தொன்று தொட்டு நமக்கு நாகஸ்வரத்தோடவே கூட இருந்திருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது. பிறகு இது ஆலயங்களுக்கு வந்தது. கற்களால் கோவில்கள் எப்போது சமைக்கப்பட்டனோ, முறையான கற்கோயில் என்பது ஏழி பல்லவா பீரியட். அப்ப வரும்போது அப்போது நாகசுரம் ஆலயங்களுக்குள் அடியெடுத்து வைத்தனர். நாகசுரம் தவில் இந்த ரெண்டு வாத்தியங்களும், இந்த ரெண்டு வாத்தியங்களும் இறைவனுடைய வழிபாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நமக்கு பல ஆகமங்கள் ரொம்ப அழகா சொல்றது. ஆகமங்கள் வந்தப்போ நிச்சயமா அந்த நாகசுரம் தவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும்.
இந்திய துணை கண்டத்தில் பெரும்பாலான கலைகள் ஆலயங்களை தழுவியே வளர்ந்துள்ளன. அதேவேளை தமிழ் இலக்கியங்களிலும் இசை குறித்த ஏராளமான குறிப்புகளும் உள்ளன. சிலப்பதிகாரத்தில் ஒலி மேலாண்மை, அதாவது ஆங்கிலத்தில் அக்கோஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதற்கு ஒரு அகராதியையே இளங்கோவடிகள் ஒதுக்கி விரிவாக எழுதியுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழிசை மிகவும் அறிவியல் பூர்வமானது என்கிறார் மதுரையில் உள்ள இசை ஆர்வலரும் ஆய்வாளருமான நாவண்ணா மம்மது.
குழலாசிரியன் அமைதி, அதாவது குழலோன் அமைதி அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. சொல்லிய இயல்பினில் சித்திர வஞ்சனை புள்ளிய அறிந்து புணர்போன், பண்பின் வர்த்தனை நான்கு மயலர பெய்தாங்கு, ஏத்திய குரலிழி என்றது நரம்பில் ஒட்ப கேட்கும் உணர்வினாகி. குரலிழி நரம்பு, அந்த குரல்ங்கிறது இன்னைக்கு சட்சம்னு சொல்றது, இழி அப்படிங்கிறது பஞ்சமம். ஏத்திய குரலிழி என்றது நரம்பின் ஒப்ப கேட்கும் உடனே, அதாவது சாப்பா சட்ச பஞ்சமம் பொருந்திடுது நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு, அதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. இந்த இது வந்து நமக்கு இன்னைக்கு நாகசுரமாகட்டும் வயலின் ஆகட்டும் அல்லது யாழ் என்ற வீணை கருவியாகட்டும், இந்த இலக்கணம் வந்து இன்று வரை பொருந்துகின்ற ஒரு இலக்கணம். சவுண்டுக்கு வந்து என்னென்ன அதாவது குணாம்சங்கள் இருக்கோ அதெல்லாம் இசைக்கு உண்டு. ஒலி அப்படிங்கிறதுக்கு அது அலைகளா பரவும், காத்து இருந்தா தான் பரவும், இந்த மாதிரியான இயற்பியல் கூறுகள் எதெல்லாம் வந்து சவுண்டு ஒலிக்கு இருக்கோ அது பூரா இசைக்கு உண்டு. இதை வந்து ஒரு சான்று சொல்லணும் அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதை சொல்லும் பொழுது, அந்த அரங்கேற்றம் நடக்கும் பொழுது அவர் நாட்டியத்தை பத்தி சொல்றாரு. ஆடலாசிரியன் அமைதி அப்படின்னு சொல்ற அமைதினா இலக்கணம், யாழாசிரியன் அமைதி, குழலோன் அமைதி அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் அவர் இலக்கணம் சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லி வரும்போது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த அரங்கு கட்டுமானம், அதனுடைய உயரம் நீளாகலாம், அப்புறம் வந்து அதற்கான திரைச்சீலைகள், ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமான ஒரு அமைப்பு. இந்த காட்டுக்கருவிகள்ல புல்லாங்குழல்ல வந்து எப்படி துளையிடப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நம்முடைய நாசரத்திலும் துளையிடப்பட்டிருக்கு. இந்தந்த விரலை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களோ அதே முறையில தான் இன்றும் நாகஸ்வரத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம்.
நாகஸ்வரம் என்பது பொதுவாகவே வெகுஜன மக்களுக்காக வாசிக்கப்படும் ஒரு இசை என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கால ஓட்டத்தில் நாகஸ்வரமும் அதன் வடிவமைப்பும் பல மாறுதல்களை கண்டுள்ளன. இந்தியா சுதந்திரம் அடைந்து நேரு பிரதமராக பதவியேற்ற சமயத்தில் வாசிக்கப்பட்ட முதல் இசை நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று இசை உலகில் அறியப்படும் திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களின் இசையே என்று இந்திய அரசின் குறிப்புகள் காட்டுகின்றன. அந்த அளவுக்கு இந்திய பண்பாடு, நாகரிகம் மற்றும் அரசியலுடன் நெருங்கி தொடர்புடையது மங்கள இசை.
நேயர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 2nd பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.